வாழ்க்கையை வாழ விரும்பும் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமான வாழ்க்கை வாழ விரும்புகின்றான். அது ஒவ்வொரு மனிதனுடைய இயற்கையிலும் ஆணித்தரமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை முழுமைக்குமான இறைவனிடமிருந்துள்ள ஒரு நற்செய்தி. அதனை அவர்கள் மனதார ஏற்றுக்கொள்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையை சுயமாக வாழ வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற சத்தியத்தை கொண்டு அவர்கள் இருதயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளங்கள் எதனை விரும்புகின்றதோ அந்த விருப்பமானது அவர்கள் அறிந்தால் நிகழ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். தாங்கள் நிகழ்த்தி கொள்வோம் என்பது விருப்பமல்ல. தாங்கள் நிகழ்த்தி கொள்வோம், தாங்கள் வாழ்ந்துவிடுவோம் என்று எண்ணுவதெல்லாம் தாங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை ஆசை கொண்டு அடையக்கூடிய ஒரு பகுதி. விருப்பமாக இருக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது அது மறைவான நிகழ்வுகளில் உள்ளது. நான் விரும்புகின்றேன், அவ்வளவுதான், சுதந்திரமாக வாழ விரும்புகின்றேன் என்று கொள்வோம். அந்த சுதந்திரம் என்பது பொருள் அடிப்படையிலானதா அல்லது அருபமான, அது ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, அதில் பொருள் அடிப்படை கிடையாது. நான் ஒரு வியாபாரம் செய்கின்றேன் என்றால் அதில் நான் வாடிக்கையாளர்களை நம்பி வாழ வேண்டும், அதில் சுதந்திரம் இல்லை. நான் வேலை செய்தால் என்னுடைய முதலாளிக்கு நான் அடிபணிந்து வாழ வேண்டும், அதிலும் சுதந்திரம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எந்த அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது பிறரை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதே தவிர சுதந்திரமான வாழ்க்கை இல்லை. எனக்கு நோய்கள் இல்லாத வாழ்க்கை வேண்டும், அது சுதந்திரமாக அமைய வேண்டுமே தவிர பிறரிடமிருந்து நோயில்லா தன்மையை நான் பெறக்கூடியவன் அல்ல. அவ்வாறெனில் நோயில் நான் எதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன்? சுகமான வாழ்க்கையில் நான் பிறந்தேன், பிறகு நோய்வாய்ப்பட்டேன். ஏன் நோய் என்னை தீண்டியது? காரணம் தெரியாது. என்னுடைய நோய்க்கு காரணம் எனக்கு போதுமான சக்தி இல்லை நோய்களை எதிர்ப்பதற்கு. நோய்கள் என்பது கிருமிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நோய் என்பது மனம் சம்பந்தப்பட்டது. நம்பிக்கை முக்கியம் என்று கூறுவார்கள். இறுதி நேரங்களில் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் மரணிக்கும் தருவாயில் நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள், மனசை விட்டுறாதீங்க, சத்தியம் அங்கு நிலைபெறுகிறது. ஒருவருடைய வாழ்க்கை முடியும் பொழுதுதான் சத்தியம் அங்கு நிலைபெறுகிறது. அதுவரையில் நீங்கள் பலவிதமான கருத்துக்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். என் கருத்து இது, உங்கள் கருத்து அது. நிச்சயமாக கருத்துக்கள் பொய்யானது. உண்மை மட்டுமே நிலைத்திருக்கக்கூடிய சத்தியத்தை கொண்டிருக்கின்றது. உண்மையின் வாழ்க்கையை நாம் நம்பி விரும்பி அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்களாக முனைப்பாக நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த செயல்பாடுகள் உள்ளத்தின் அடிப்படையில் இருக்கின்றது. உள்ளம் உங்களுக்கு ஒரு காரண காரியத்தை தூண்டாமல் உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒரு விரல் அசைவு கூட உள்ளத்தின் அடிப்படையில் நிகழ்கிறதே தவிர உங்களுடைய சொந்த முயற்சியின் அடிப்படையில் அது ஒரு நன்மையை உருவாக்கி தரக்கூடிய வகையில் நிகழாது. பேசும் பொழுது முகஜாடைகள் மாறுகின்றன, கைகளிலும் சில சமிக்ஞைகள் அசைவுகள் இருக்கின்றன. இவையெல்லாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய செய்தியை பிரதிபலிப்பதற்கு வார்த்தைகள் நிச்சயமாக போதுமானதாக இருக்காது. பிற தேவைகளும் உள்ளன. அவை உள்ளத்தில் நிகழக்கூடிய அந்த உள்ளத்தின் நிகழ்வுகளாக இருக்கின்றன தவிர இதனை நான் கருத்தில் கொண்டு அசைப்பவன் இல்லை. துணிகள் மாறுகின்றன, இவை உள்ளத்தில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை தவிர நீங்களாக அதை உருவாக்கவில்லை. நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கை நிலைபெற வேண்டும், தங்களுடைய வாழ்க்கை அது அசைய வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் உள்ளத்தில் இருப்பதுதான் இயற்கையாக சுதந்திரமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டும். தங்களுடைய அறிவின் ஆற்றலை கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அறிவு என்பது நம்மை நம்முடைய அறிவுக்கு அடிமையாக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி நமக்கு நாமே இல்லை என்ற நிலைக்கு நாம் ஆளாக்கப்பட்டு விடுவோம். என்னுடைய அறிவு கூறுகிறது, இந்த நோயிலிருந்து நான் தப்பிக்க முடியாது, இந்த நோயிலிருந்து விடுதலை கிடையாது, இந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு மரணத்தை தேவை இல்லை என்று உலகமே கூறிவிட்டது, ஆகவே என் மனமும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டது. உங்கள் மனம் அதனை ஏற்பதற்கு முன்பாக, ஓர் உலகம் சொல்லக்கூடிய அந்த அறிவை ஏற்பதற்கு முன்பாக நீங்கள் சுகத்தை நாடித்தான் சென்றீர்கள். அந்த உள்ளம் உங்களை சுகம் வேண்டும் என்ற அடிப்படையை கொண்டு இயக்கியது. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்பியிருந்தால் சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் வெளியேறினீர்கள் உதவியை தேடி. ஆனால் அசத்தியம் என்ற அறிவு உங்களை சூழ்ந்து கொண்டது. நீங்கள் நிச்சயமாக விரும்பிய அந்த எண்ணம் உங்களுக்கு கிடையாது என்று நான் கருத்துக்களை நம்ப ஆரம்பித்தேன். இவங்க இந்த கருத்து சொல்கிறாங்க, இன்னொரு டாக்டர் என்ன கருத்து சொல்கிறாங்க பார்க்கலாம். கருத்துக்களை நாடி செல்கின்றேன். உண்மை எப்பொழுது மறுக்கப்பட்டு விட்டதோ அதன் காரணமாக நம்மிடமிருந்து அது மறக்கடிக்கப்பட்டும் விட்டதோ இனி கருத்துக்களை நாடி செல்ல வேண்டும். அது பலவிதமான உண்மைக்கு விரோதமான, உண்மைக்கு நிகராக அது இல்லை என்பதை அறிவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பல்வேறு பேச்சுக்கள் கருத்துக்களாக மனிதர்கள் உங்களிடம் கூறுவார்கள். இது அறிவு சம்பந்தமாக நிகழக்கூடிய, மனித சமுதாயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேடு. உங்களுக்கு வேண்டியதை முதன்முறையாக உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் சுகமாக வேண்டும் என்று அறிவித்தது உங்களுடைய மாபெரும் ஆற்றல் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றதே. ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உங்களை படைத்தானே அந்த மாபெரும் ஆற்றல் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. சுகமான வாழ்க்கையில் வாழுங்கள். சுகம் என்பதற்கு பொருள் அடிப்படையிலான ரீதியில் நீங்கள் அனுமானம் கொள்ள முடியாது. அது உணர்வு. உணர்வில் வாழுங்கள். நான் உங்களை படைத்தேன், நான் உங்களை வளர்த்தேன், நான் உங்களை ஆளாக்கினேன், நான் உங்களுக்கு பருவத்தை அமைத்தேன், நான் உங்களுக்கு துணையையும் அமைத்தேன், நான் உங்களுக்கு சந்ததிகளையும் ஏற்படுத்தினேன். கொஞ்சம் நன்றியோடு நினைவு கூறுங்கள். நீங்கள் உங்களை படைத்துக் கொள்ளவில்லை. நீங்கள் குழந்தையாக முதற்கொண்டு உங்களுக்கு பாலை நீங்கள் கொண்டு வரவில்லை. அந்த பாலை புரையேறாமல் விழுங்குவதற்கான ஞானங்களை உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்து பின்னர் உங்களுக்கு ஊட்டவில்லை. உங்களை வளர்த்தது உங்களுடைய பெற்றோர்கள் அல்ல, நான். உங்களுக்கு உணவூட்டியதும் நான், அறிவூட்டியதும் நான், நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய அந்த சக்தி அளித்ததும் நான். ஏன் அந்த ஆற்றலை உபயோகிக்க தாரினீர்கள்? எதற்காக உண்மைக்கு மாறாக கருத்துக்கள் என்று உங்களுடைய பெருமையை கொண்டு நீங்கள் சிந்திக்கலானீர்கள்? ஏன் மாறுபட்ட எண்ணங்களுக்குள் நீங்கள் ஆளானீர்கள்? ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சுகமாக வாழ வேண்டும். அதற்கு மாறாக சுகவீனங்களும் வரத்தான் செய்யும் என்று தத்துவங்களை கருத்துக்களாக கொண்டு ஏன் பேசினீர்கள்? நன்மையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறிய போது நன்மையும் தீமையும் கலந்துதான் வரும் என்று ஏன் தத்துவங்களை கருத்துக்களாக கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள்? சீரான வாழ்க்கை அமைய வேண்டும், நேரான வாழ்க்கை அமைய வேண்டும், அதில் சங்கடங்களோ தடைகள் இருக்கக்கூடாது என்று உங்களுடைய உணர்வு அதை விரும்புவதை கைவிட்டுவிட்டு மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும், குண்டும் குழியும் இருக்கத்தான் செய்யும் என்று கூறினீர்களே ஏன்? சுகமான நீரோட்டமாக உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கூறுவதற்கு எதிர்நீச்சல் போடக்கூடிய வாழ்க்கை தான் வேண்டும் என்று எதற்காக கருத்துக்களை மேற்கொண்டீர்கள்? வீண் பெருமைக்கு நீங்கள் ஆளானீர்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது நீங்கள் இறுதியாக அல்லது முதலாவதாக அவனுடைய பேச்சை நீங்கள் கேட்கின்றீர்கள், இறுதியாக அவன் பேச்சிற்கு திரும்புகின்றீர்கள். முதலாவதாக சுகம் அடைய வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கை நான் ஏற்றுக்கொண்டேன் உள்ளத்திலிருந்து. பின்னர் சுகமாகாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டேன் மனிதர்களுடைய அறிவை கொண்டு, மருத்துவ அறிவை கொண்டு. பின்னர் இது நாள்பட்ட நோய், இது குணமாகாது என்ற கருத்துக்கள் மாறின. உண்மை என்ன? சுகமாக வேண்டும். கருத்து என்ன? நாளாகும், சுகமாகாது, ஆகலாம், ஆகாமலும் போகலாம். இன்னொரு கருத்து, அதற்கு மேலாக நான் சுகமாக்குகின்றேன் என்று கூறி அங்கேயும் பொய்ப்பிக்கப்படும் பொழுது இன்னொருவர் இது கதியே கிடையாது, உன்னுடைய சாபம், கர்மவினை என்று கூறக்கூடிய சாமியார்களின் பேச்சு. இவையெல்லாம் கருத்துக்களாக நம்மை சுற்றி பேய்களாக சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மை ஒன்று, நீங்கள் சுகமாக வாழ வேண்டும். அந்த மகாசக்தி அவனைத் தவிர கதி இல்லை என்று திரும்புவதை தவிர்த்து கொண்டு நான் ஊரெல்லாம் சுற்றித் திரிகின்றேன், மனிதர்களிடம் எனக்கு சுகம் இருக்கிறது என்று. நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கின்றீர்களா? இல்லையா, மனிதர்களிடம் சுகம் இல்லை. அவர்கள் கூறுவது வீண் பேச்சுக்களே தவிர அதில் உண்மையும் இல்லை. உலகம் முழுவதும் அந்த பொய்களை நம்பி கருத்துக்களை கொண்டு அந்த கருத்துக்கள் முடிவு இழிவானதும் துக்கமானதும் கஷ்டமானதும் நஷ்டமானதும் பேரிடர்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்த போதிலும் எங்களுடைய பெருமை, நாங்கள் அறிந்தவர்கள் படித்தவர்கள் என்ற பெருமை, உண்மையை தவிர்த்து கொண்டு அதை மறுத்து அவிதமாக எல்லாம் வாழ முடியாது, கஷ்டங்களோடு தான் வாழ வேண்டும், இறுதியில் கஷ்டங்களோடு மரணம், அல்லது டாக்டர்கள் நமக்கு கருணை கொலை செய்ய வேண்டும், இவையெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை மறந்ததன் காரணமாக. உண்மை என்பது சத்தியத்திலிருந்து நான் அறியக்கூடிய வழி, பாதை உண்மை ஏற்றுக்கொண்டேன், இனி சத்தியத்தை நீங்கள் அடைவீர்கள். அந்த உண்மையான பாதை உங்களுடைய விருப்பமாக உங்களுடைய இருதயத்தில் இறைவன் அமைத்திருக்கின்றான். சுயமாக வாழ்ந்தால் தவிர சுதந்திரமான வாழ்க்கை இல்லை. அறிவு என்பது அடிமைப்பட்ட வாழ்க்கை, ஒருவனுடைய அறிவுக்கு மற்றவன் அடிமைப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை, அதில் உங்களுக்கு உள்ளத்தின் சுகாதாரம் இல்லை. உள்ளத்தின் சுகாதாரம் இல்லாத நிலையில் ஒருபோதும் நான் என்னுடைய சுகமான வாழ்க்கைக்கு இதை அடிகோளாக நான் அமைத்துக்கொண்டு நம்பி வாழ்வது என்பது எனக்கு நானே எடுத்துக்கொள்ளக்கூடிய தீமையாக இருக்கிறது. இப்பொழுது அறிவை நாம் நீக்க வேண்டுமா? அழிவிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள, அல்லது உள்ளத்தில் நமக்கு அமைக்கப்பட்டுக்கூடிய ஒரு இறை ஆற்றல், சத்தியமான வாக்கு, சுகமான வாக்கு, அது வேண்டுமா? விருப்பத்தோடு வாழப்போகின்றீர்களா, அல்லது உங்களுடைய கருத்துக்களோடு நீங்கள் போராடப் போகின்றீர்களா என்பதை நீங்கள் உணர்ந்து சிந்தித்து அறிந்து தெளிவுபட்டால் தவிர யாரொருவரும் வழிநடத்திட முடியாது. இப்பொழுது இறைவனுடைய அருளை கொண்டு உங்களுக்கு முன்பாக நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால், என்று என்னுடைய மருத்துவ படிப்பை முடித்தேனோ, முதுநிலை படிப்பையும் எப்பொழுது முடித்தேனோ, 1982 ஆண்டிலிருந்து இன்று வரையில் எனக்கோ என் குடும்பத்தினருக்கோ ஒரு மருந்து கிடையாது, ஒரு மாத்திரை கிடையாது. என்னை பின்பற்றுவோர், இந்த வாக்குகளை பின்பற்றுவோர் என்ன என்பது உங்களுடைய உள்ளங்களை பின்பற்றக்கூடிய வகையில் யார் தெளிவடைந்தார்களோ அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் மருந்துகளோ மாத்திரைகளோ டாக்டர்கள் என்ற சாபக்கேடு கிடையாது. சாபம் டாக்டர்களை நம்புவது ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமை வேறு எந்த மனிதனுக்கும் கிடையாது. தன்னையே கடவுள் என்ற அளவுக்கு தங்களை ஆக்கிக்கொண்டு நாங்கள் ஒன்று முடிவு செய்துவிட்டால் அதுதான், அதற்கு மீறி ஒரு அப்பீல் கிடையாது. எதிர்த்து பேசுவதற்கு யாருக்கும் துணிவும் வரக்கூடாது. நீ இந்த நோயில் சாகத்தான் வேண்டுமென்றால் சாகத்தான் வேண்டும், வேறு எங்கேயும் போய் பிழைத்துக் கொள்ளக்கூடாது. இவ்விதமாக அந்த மனிதர்கள் தங்களை கடவுளுக்கு இணையாக நீங்கள் மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையை கொண்டு எவ்வளவு ஆணவமும் அதிகாரமும் கொண்டு ஊர் உலக மக்களையெல்லாம் தன் பக்கம் திருப்பி அவர்களுடைய வாழ்க்கை பிறந்த நாள் முதலாக அல்லல் பட்டு கொண்டும் துன்பப்பட்டு கொண்டும் குடும்பமே நோய்வாய்ப்பட்டு இதுதான் வாழ்க்கையோ என்று பழகி போய்விட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். எது வேண்டும் எது வேண்டாம் என்று இருக்கின்றது, அந்த சத்தியத்தின் பக்கம் திரும்புங்கள். உள்ளம் என்பது ஒன்றுதான். மனிதர்கள் அனைவருக்கும் ஒரே விஷயத்தை அழகான முறையில் இறுதி நாள் வரையிலும் உங்களுக்காக வழிநடத்தக்கூடியது அங்கு இருக்கக்கூடிய உங்களுடைய மனதின் விருப்பங்கள், இறைவன் அமைத்து கொண்டிருக்கூடிய விருப்பம். விருப்பை நிச்சயமாக இறைவன் விதைக்கவில்லை, வெறுப்பை நாம் சம்பாதிக்கின்றோம். கேடுகளை நிச்சயமாக உங்களுடைய உடலில் அமைக்கவில்லை. உங்களுடைய உள்ளங்களிலிருந்து சுகமான அந்த உணர்வு உங்களுக்கான உயிரோட்டத்தை ஒவ்வொரு நிமிஷமும் புதுப்பித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மூச்சிலும் இந்த உயிரோட்டத்தை இழந்து கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. என்னுடைய உள்ளம் எனக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் நான் சிந்தனையின் பக்கம் திரும்ப வேண்டும். சிந்தனை என்பது என்ன? சிந்தனை என்பது உண்மையின் பக்கம் நான் திரும்புவது. முதல் முறையாக எனக்கு எது தோன்றுகின்றது மனதில், அழகானது. அதைத் தொடர்ந்து கருத்துக்கள் எனக்குள் புகுந்து அறிவாற்றலும் புகுந்து அதில் மாறுபட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலையை நான் ஏற்கின்றேன். மாறுபடக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்தும் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலிருந்து மாறுபட்டுவிட்டால் ஒரு பீங்கான், அழகான பீங்கான், அதனை தவறுவிட்டால் எவ்வளவு சில்லுகளாக போகுமோ அந்த அளவுக்கு. பிறகு அதை ஒட்ட வைத்துக் கொண்டு வாடக்கூடிய வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கின்றோம். நாம் பாதுகாக்க வேண்டியது பெரும் பொக்கிஷமாக பெட்டகத்தில் நாம் பாதுகாக்க வேண்டியது. இந்த பெட்டகத்தில் நெஞ்சத்தில் நாம் பாதுகாக்க வேண்டியது உணர்வு. அந்த உணர்வுக்கு மாற்று கருத்து யார் கூறுகின்றார்களோ அவர்கள் நமக்கு ஆகாதவர்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாதவர்கள். நீங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்ற உள்ளுணர்வு இருக்கின்றது. அந்த உண்மையை கொண்டே நீங்கள் மற்றவர்களுக்கு பேசுங்கள், நல்லபடியாக இருங்கள் என்று. நான் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன் என்று கூறும்பொழுது சுகமாகுங்கள் என்று கூறுங்கள். சுகமாக்கிக் கொள்ள மனிதர்களிடம் செல்லுங்கள் என்று கூறாதீர்கள். மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள், அவர்கள் தங்களுடைய அறிவை நம்புபவர்கள், தங்களுடைய உயிரோட்டத்தை இழந்தவர்கள், தாங்களே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள், தங்களுக்கு தாங்களே எந்த நன்மையையும் மேற்கொள்ள வசதி இல்லாதவர்கள், உள்ளத்தின் வசதி இல்லாதவர்கள், உண்மை இல்லாதவர்கள், விசாலமான அந்த மனதின் தன்மை இல்லாதவர்கள், அவர்கள் நெருக்கடியில் வாழ்பவர்கள். இவர்களிடம் சென்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள, உயிர்ப்பித்துக் கொள்ள நீங்கள் விரும்புகின்றீர்கள். மனிதர்களிடம் என்ன சக்தி இருக்கின்றது? சிந்தனையின் ஆற்றல் பக்கம் திரும்பும் பொழுது உயிர் பாதுகாக்கப்பட வேண்டுமா, இந்த உடலினுடைய ஒரு குறை நீக்கப்பட வேண்டுமா? கண்கள், காது, மூக்கு, வாய், தோல், உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள், உங்களுடைய மூளை, இவை அனைத்தும் ஒரு மனிதனுடைய ஒரே அம்சமாக வெவ்வேறுவா? கண்ணை பார்ப்பதற்கு ஒருவர், தோலை பார்ப்பதற்கு இன்னொருவர், எலும்பை பார்ப்பதற்கு ஒருவர், இரத்தத்தை பார்ப்பதற்கு இன்னொருவர். கூறு போட்டு கூறுகிட்ட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களுடைய அறிவை கொண்டு ஒவ்வொரு உறுப்பிலும் வலி இருக்கின்றது. எங்கு நீங்கள் வலியை உணர்கின்றீர்கள்? இங்கேயா அந்தந்த உறுப்பு பேசுகிறதா? வலி என்பது உணர்வா அல்லது பேசக்கூடிய காதுகளில் கேட்கக்கூடிய செய்தியா? எனக்கு வலி இருக்கிறது என்றால் அது உணர்வா செய்தியா? காதுகளில் கேட்கக்கூடிய விஷயமா, உணரக்கூடிய விஷயமா? அப்படியென்றால் சுகம் என்பதும் உணர்வு தானே, கேட்கக்கூடிய விஷயம் அல்ல. இந்த ஐந்து பலன்களை கொண்டு வெளிப்படையான பொருள்களின் அடிப்படையில் நாம் அறியக்கூடிய விஷயம் இல்லை. அறிவை கொண்டு நீங்கள் உணர்வு பெற முடியாது. உங்களுடைய கவலையும் உங்களுடைய அமைதியும் நிம்மதியும் உணர்வின் அடிப்படையில் உள்ளதா, அல்லது உங்களுடைய ஐந்து பலன்களை கொண்டு தெளிவாகக்கூடிய உருவத்தின் அடிப்படையில் நான் அடையக்கூடிய அறியக்கூடிய நிகழ்வுகளா? சிந்தித்து பாருங்கள். அறிவு என்பது பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஐந்து புலன்களுக்கும் தெளிவாகக்கூடிய பொருள்களின் அடிப்படையான விஷயங்கள். உணர்வு என்பது உங்களை வாழ்விக்கக்கூடிய உள்ளத்தினுடைய மாபெரும் ஆற்றல். இறைவன் அங்கு உங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றான் எந்த நேரமும். நீங்கள் இங்கு வந்திருப்பது உணர்வுக்காக வேண்டி. உணர்ச்சிகளிலிருந்து, ஐந்து புலன்களின், பஞ்சபூதங்களின் உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு உணர்வின் பக்கம், வாழ்க்கையின் பக்கம், உயிரோட்டத்தின் பக்கம் நீங்கள் திரும்புவதற்காக. அறியுங்கள், உங்களுடைய உள்ளம் மாபெரும் இறையாற்றல் மிகுந்த, ஆசீர்வாதங்கள் மிகுந்த இறை சன்னிதானம் என்பதை அறிய வேண்டும். எங்கு உங்களுடைய இறைவனை உணர்வீர்களா, அல்லது நீங்கள் உங்களுடைய இறைவனை பார்ப்பீர்களா? பார்ப்பதற்கென்ற கட்டிடங்கள், மசூதிகள், சர்ச்சுகள், கோயில்கள் என்று பெயர்கள், அங்கு நீங்கள் இறைவனை சந்திக்க இருக்கின்றீர்கள். ஆனால் எங்கு நான் என் இறைவனோடு உறவாடி கொண்டிருப்பதை விட்டுவிட்டு அவன் என்னோடு இவ்வளவு நெருக்கமாக இருந்து கவலை வேண்டாம், பயமும் வேண்டாம் என்ற நற்செய்தியை கொண்டு நமக்கு இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மூச்சிலும், அதுதான் உயிர் மூச்சு. அந்த உயிர் மூச்சில் இறைவனுடைய செய்தி உங்களுடைய உள்ளத்தில் அங்கு பிரஸ்தாபிக்கிறது, விஸ்தீர்ணமாக உங்களுடைய நெஞ்சத்தை விரிவாக்குகின்றது, விசாலமாக்குகின்றது. மாபெரும் இறையாற்றல் ஒவ்வொரு உயிர் மூச்சு, அந்த உயிர் மூச்சில் நற்செய்தி, நற்செய்தி உங்களை அறியாமலேயே நீங்கள் விரும்புகின்றீர்கள், பிறகு மாற்றிக்கொள்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்கள், கெட்ட அறிவு அதை மாற்றுகின்றது. பொருள் அடிப்படையிலான இந்த அறிவு, உருவ வழிபாடு மேற்கொள்ளாதீர்கள், உள்ளத்தின் வழிபடுதலை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை வழிபாடு செய்யாதீர்கள், வழிபடுங்கள். உருவ வழிபாடு செய்யாதீர்கள், உள்ளத்தின் வழிபடுதலுக்கு உருவ வழிபாட்டை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ளாதீர்கள், மாற்றிக்கொள்ளாதீர்கள். இதில் கருத்து வேறுபாடுகள் நிகழும். ஒரு அழகான பிங்கான் உடைந்து விட்டது. இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இன்னும் பல பிரிவுகள். ஒவ்வொரு பிரிவுகளிலும் உட்பிரிவுகள், ஏகப்பட்ட பிரிவுகள். ஒவ்வொரு மனிதனும் சிதறி தொலைந்து விட்டான் சில்லுகளாக. இதற்கு காரணம் பூசாரிகள். நான் கடவுளை காட்டுகின்றேன், உருவமாக காட்டுகின்றேன். உங்களுடைய உள்ளம் கூறுகின்றது நிச்சயமாக இறை என்பது உணர்வு. அந்த உணர்வு பார்க்கக்கூடிய ஐந்து பூதங்களால் உணரக்கூடிய பார்க்கக்கூடிய பேய் அல்ல என்பது. கண், காது, மூக்கு, வாய், தோல் வைத்து இந்த தோல் உணர்வுகளை கொண்டும் கண்கள், காதுகள், வாய்களை கொண்டும் அவற்றை பார்க்கக்கூடிய ஒரு பூதம் அல்ல. பஞ்சபூதங்களை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். உணர்வை நீங்கள் மதித்து பழகுங்கள். பஞ்சபூதங்களும் உங்கள் கால்களுக்கு அடியில் அடங்க வேண்டும். ஏனெனில் மனிதன் உயர்ந்த படைப்பு. இந்த பஞ்சபூதங்களையும் அடக்கியிருக்கின்றான், அதாவது அடக்கி ஆளக்கூடியவன். அவற்றுக்கு அடிமையாக போகக்கூடியவன் இல்லை. ஆனாலும் உங்களுக்கு வழி திறக்கப்பட்டுவிட்டது. இரண்டு வழிகள். மேன்மையான வழிகளில் உயர இருக்கின்றீர்களா, அல்லது தாழ்மையான பாதைகளில் நீங்கள் தேய்ந்து மண்ணோடு மண்ணாக ஆக இருக்கின்றீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்துணர வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த ஆற்றல் இப்பொழுது இருப்பதன் காரணமாகத்தான் ஆம் என்ற அந்த உணர்வு, சரிதானே என்ற அந்த உணர்வு இப்பொழுது இருக்கின்றது. இதனை தவறவிட வேண்டாம். மருந்துகளிலும் மாத்திரைகளிலும் சுகம் இல்லை. சுகம் என்பது உணர்வு, உயிரோட்டமுள்ள உணர்வு. சுகவீனம் என்பது என்னுடைய மனதின் பலவீனம். நான் கருத்துக்களில் தவறிவிட்டேன். சத்தியத்தையும் உண்மையான பாதையையும் நான் மறந்துவிட்டு மறுத்துவிட்டும் இப்பொழுதும் கூட நீங்கள் நினைவூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். மறந்துவிட்டு உண்மையின் பக்கம் நீங்கள் திருப்பப்படுகின்றீர்கள். நாம் ஒரே சமுதாயமாக இருக்கின்றோமா அல்லது வெவ்வேறு சமுதாயமாக இருக்கின்றோமா? நிச்சயமாக வெவ்வேறு சமுதாயமாக இருக்கின்றோம். உங்களுக்கு என்னை பிடிக்காது, எனக்கு உங்களை பிடிக்காது. காரணம் என்ன? தெரியாது, பிடிக்கக்கூடாது என்று நான் கற்பிக்கப்பட்டிருக்கின்றேன், அவ்வளோதான். இங்கு முஸ்லீம்களும் இருக்கின்றீர்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கின்றீர்கள், இந்துக்களும் இருக்கின்றீர்கள். அவ்வளவு பேருக்கும் ஒரே உள்ளம். அந்த உள்ளத்தின் காரணமாக நீங்கள் உங்களுடைய உணர்வின் பக்கம் திரும்புகின்றீர்கள். உணர்வு எல்லோருக்கும் பொதுவானது. மனிதர்கள் சுமூகமாக வாழ வேண்டுமா? மனிதர்கள் பகை உணர்வுகளோடு வாழ வேண்டும், சுமூகமாக வாழ வேண்டும். சுமூகம் என்றால் என்ன? ஒரு சமூகத்தில் உணர்வு இருந்தால் சுமூகமாக இருக்கும். உங்களை எனக்கு பிடிக்காது என்று வைத்துக்கொள்வோம். ஏன் பிடிக்காது? சில தவறுகள் செய்கின்றார். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் நீங்கள் அழகான நேர் மாற்றமான எண்ணத்தையும் கொள்ளுங்கள். பிடிக்க வேண்டும். ஏன் பிடிக்க வேண்டும்? இவ்வளவு நற்குணங்கள் இருக்கின்றன, இவ்வளவு நன்மைகள் என்ற அவர்களிருந்து எனக்கு கிடைத்திருக்கின்றன. எங்கள் அப்பாவை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? எனக்கு பொருத்தமாக நடக்கலை. இவ்வளவு தினம் வளர்த்தது பிடிக்கின்றன, பிடிக்கும். நன்மையின் பக்கம் நீங்கள் திரும்புவீர்களா, கேள்வியின் பக்கம் திரும்புவீர்களா? ஒரு நன்மை அகிலங்களை ஆக்கிரமிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு தீமைகளும் இந்த நன்மைகளுக்கு முன்னால் இருக்காது. நாம் நன்றி உணர்வுடன் இருப்போமானால் ஒருவிடம் இருக்கக்கூடிய ஒரு நன்மை போதும். நூற்றுக்கு நூறு அவர்கள் நல்லவர்களும் இல்லை, கெட்டவர்களும் இல்லை. ஆனால் நூற்றுக்கு ஒரு பங்கு, ரெண்டு பங்கு அவர்களிடம் நன்மை இருந்தாலும் சரி, அந்த நன்மைக்கு மீதமுள்ள 98% ஈடாகாது. அவ்வளவும் அடையக்கூடியது. ஆனால் அவர்களிடம் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கின்றன. ஒன்று இரண்டு குற்றங்கள் தான், இதை கொண்டு அவ்வளவையும் அடித்துவிட்டு பகைமை கொள்கின்றேன், வம்சம் வம்சங்களாக பகைமை கொள்கின்றேன், கூட்டம் கூட்டமாக பகைமை கொள்கின்றேன், இனம் இனமாக பகைமை கொள்கின்றேன். இது வாழ்க்கை முழுமைக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் உலக நாள் வாழ்க்கை முழுமைக்கும் நீடிக்கும் என்று நாம் பூசாரிகளாலும் அரசியல்வாதிகளாலும் பிரிக்கப்பட்டுள்ளோம். சொந்தமாக இன்னும் வாழவில்லை. சுய உணர்வுக்கு திரும்புங்கள், சொந்த உணர்வுக்கு திரும்புங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அது சத்தியம், சத்தியம், சத்தியம் என்று விளங்கும். நீங்கள் கிறிஸ்தவர்களும் இல்லை, முஸ்லீம்களும் இல்லை, இந்துக்களும் இல்லை, மனிதர்கள். உங்களுடைய இருதயங்களை கேளுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை மனிதனாக படைத்தானா, இந்து மனிதன், முஸ்லீம் மனிதன் என்று வேறுபடுத்தி படைத்தானா என்பதை. எல்லோருக்கும் ஒரே உணர்வா? முஸ்லீம் உணர்வு, இந்து உணர்வு. உணர்ச்சிகள் முஸ்லீம் உணர்ச்சி, இந்து உணர்ச்சி என்று இருக்கின்றது. அந்த உணர்ச்சிகளை கொண்டு நீங்கள் ஒருவர்களை அழித்துக் கொண்டு சாய்வீர்கள். உணர்வு உணர்ச்சியை நீக்கி உணர்வை கொண்டு வரும். உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய கடவுள் உணர்வு, அல்லாவின் உணர்வு, தேவனின் உணர்வு, மூன்று உணர்வுகள். உங்களை மனிதன் ஆக இருந்தால் பிடிக்குமா, அல்லது மனிதனுக்கு வித்தியாசப்பட்டவர்களாக இருந்தால் பிடிக்குமா? உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் மனிதனாக இருந்தால் பிடிக்குமா, மனிதனுக்கு அப்பால் எதுவாக இருந்தால் பிடிக்குமா? எப்படி நான் இந்து மனிதன், முஸ்லீம் மனிதன், கிறிஸ்தவ மனிதன் என்று கூறிக்கொண்டு வருகின்றீர்கள், இதில் என்ன உங்களுக்கு வித்தியாசம் காண்கின்றீர்கள்? நான் உலகத்தில் நன்மையை நாடுவேன், ஒற்றுமையை நாடுவேன், அழகான உணர்வை நாடுவேன், ஒருவருக்கு உதவி செய்து கொள்வேன், பகைமை பாராட்ட மாட்டேன், பெருமை கொள்ள மாட்டேன், பொறாமை கொள்ள மாட்டேன், இழிவாக்க மாட்டேன், துர்ச்சகனங்களை நான் விளைவிக்க மாட்டேன், நயவஞ்சகமாக பழக மாட்டேன், நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். வேதம் தானே இதெல்லாம், வேதத்தை புக்கை பார்த்தா படிச்சுக்கணும், இதெல்லாம் உள்ளத்தில் இல்லை. வேதம்னு ஒன்று வச்சுக்கிட்டு அந்த வேதத்தில் வந்து குரோதங்களையும் விரோதங்களையும் புகுத்தி, நீ வேறு நான் வேறு, அவன் மனிதன் இல்லை நான் மனிதன், இவன் மனிதன் இல்லை நான் மனிதன் என்று ஒருவருக்கொருவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்து பரிமாற்றங்களை நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. மனிதர்கள் உண்மையை கொண்டு பேசட்டும், மனிதத்திலிருந்து பேசட்டும், ஒரு இந்துவாக பேசக்கூடாது, ஒரு முஸ்லீமாக பேசக்கூடாது. இவர்கள் கருத்துக்களில் தங்களுடைய உண்மையை மறந்து கடவுளுக்கு முன்பாக, இறைவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக, அல்லாஹுக்கு முன்பாக விரோதிகளாக ஆகிவிட்டார்கள். இவர்களை ஒருபோதும் பின்பற்றாதீர்கள். நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்னுடைய வாழ்க்கை நிலையிலிருந்து தெரியும். கேடுகளுக்கு நான் கேடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், எப்படி நான் நல்லவனாக இருக்க முடியும்? இறை உணர்வுகளிலிருந்து நான் மாறுபட்டு விட்டேன், நான் நல்லவனாக இருக்க முடியாது. ஆக எனக்கு துன்பங்கள் உண்டு, இதனை நீங்கள் அனுபவிப்பதற்கு பல காலங்களுக்கு முன்பாகவே உங்களுடைய உணர்வில் இறைவன் அமைத்துவிட்டான். கவலை என்ற உணர்வு, நீங்கள் பாதை மாறிவிட்டீர்கள், உண்மையை தவறவிட்டு விட்டீர்கள், கருத்துக்களில் நீங்கள் சீரடிகின்றீர்கள், நீங்கள் இந்துவாக இருக்கின்றீர்கள், கவலை உண்டு. நீ முஸ்லீமாக இருக்கின்றாய், நிச்சயமாக கவலை உண்டு. கிறிஸ்தவனாக இருக்கின்றாய், உனக்கும் கவலையிலிருந்து விடுதலை கிடையாது. இந்த மூன்று பேருக்கும் கவலை இருக்கிறதா இல்லையா? நீக்கிக் கொள்ளுங்கள் முடிந்தால். ஆனால் அந்த கவலையை மறப்பதற்காக வேண்டி நான் போதையில் ஆவேன். போதை மருந்துகள் இருக்கின்றன, மனிதனுடைய கெட்ட வழிமுறைகள், அசுத்தமான பாதைகள், என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. என்ன என்டர்டெயின்மெண்ட்? குடும்பம் போல வெளியே போவோம், எனக்கு நீங்கள் உங்களுக்கு நாங்கள் கண் குளிர்ச்சி, வீடுகளில் இல்லை, ஒருவருக்கொரு பகைவர்கள், ஒரே கூட்டத்தில், ஒரே ஜாதி, இனம் மதம் எல்லாம் விட்டுவிடுங்கள், ஒரே குடும்பத்திற்குள் பகை. ஏன் சொந்த பிள்ளைகளுக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உறவுகளுக்கும் இடையே கடுமையான பகை பொறாமை ஏன்? நாம் மனிதர்களாக வாழவில்லை. இந்துக்களாக முஸ்லீம்களாக கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஒரே குடும்பத்தில் அதே அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய நிலையில் ஒழுங்காக வாழ வேண்டியதுதானே, ஏன் முடியவில்லை? நிச்சயமாக சாபம் விதிக்கப்பட்டுவிட்டது, நீங்கள் மனிதர்கள் இல்லை. மாறுங்கள். உள்ளம்தான் கோவில், உள்ளம்தான் மஸ்ஜித், உள்ளம்தான் திருக்கோயில் என்பதையும் நீங்கள் அறியுங்கள். உங்களுடைய உள்ளத்தை விட்டு வெளியே வரும்பொழுது மனிதர்களுடைய ஆற்றல்களினுள் கேடான அவர்களுடைய தீமையான போக்குகளினுள் சிக்கி சீரடையக்கூடிய இன்று நாம் எவ்விதம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய மாபெரும் கேடுகளிலிருந்து நாம் இன்று விலக வேண்டும். உள்ளத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு விருப்பத்திற்கும் அவனைத் தவிர கதி இல்லை என்று கூறுங்கள். நீ ஒருவனைத் தவிர கதி இல்லை என்று கூறுங்கள். இதுதான் கும்பிடுவதற்கான அடிப்படை. மனிதர்களில் இருக்கின்றார்கள் என்ற எண்ணம் வரக்கூடாது. ஒவ்வொரு சுகமான செய்தி உள்ளத்தில் இருக்கும் பொழுது என் இறைவனே, இந்த இறையை அளித்தவனே, உன்னைத் தவிர கதி இல்லை என்ற இந்த உணர்வு உங்களுக்கு வர வேண்டும். இதிலிருந்து ஒரு சிறிதளவு கூட நீங்கள் மாறுபடக்கூடாது. அமைதி அடிப்பாயாக. இதன் பொருட்டு கவலை ஏற்படும் பொழுது நான் அறிவின் பக்கம் சாய்ந்து சில விஷயங்களை நான் இதிலிருந்து எனக்காக உருவாக்கி கொண்டு வாழ முடியும் என்று எண்ணிவிட்டேன். உங்களிடம் நாளைய வாழ்க்கை கிடையாது, அதுவும் தெரியும். வேதம் அடுத்த நொடிப்பொழுது உங்களிடம் இல்லை, இறைவனிடம் இருக்கிறது என்பது வேதம். இந்த வேதம் உங்களுடைய வேத புத்தகம் இல்லை என்றால் அது வேதம் அல்ல. அவனன்றி அணுவும் அசையாது. அவன் கொடுத்தது உங்களுக்காக சுகமான வாழ்க்கை வாடுங்கள் என்று. அதன் பகுதியில், அதனுடைய பாதையில் ஒரு அணுவை கூட உங்களால் அசைக்க முடியாது அவனுடைய உதவி இல்லாமல். அப்படி என்றால் இவ்வளவு காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன், உண்மையை விட்டு மாறி நீங்கள் பொருள்களாக கற்பனை செய்து கொண்டு அந்த பொருள்களை நீங்கள் படைத்து கொண்டு அதில் சுகம் இருக்கிறது என்று உலக சுக அனுபவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்பவர்கள் இல்லை. இறைவன் படைத்த ஒவ்வொன்றும் குளிர்ச்சியிலிருந்து உருவாகி இருக்கின்றது. தாவரம், மண், தண்ணீர் எதுவாக இருக்கட்டும், மழை, அந்த மழையே குளிர்ந்திருக்கிறது உங்களுக்காக வேண்டி. பூமி வெப்பமாக இருந்தாலும் சரி, மழை குளிர்ச்சியாக இருக்கின்றது. அங்கிருந்து ஆறுகளும் ஓடைகளும் நீரொற்றுகளும் பொங்கிடுகின்றன. நிலப்பகுதியும் குளிர்ச்சியாக இருக்கின்றது, அதனுடைய நிழல்களும் குளிர்ச்சியாக இருக்கின்றது. அதனுடைய விளைச்சல் கொண்டு உங்களுடைய படைப்புகளை பாருங்கள், ஒவ்வொன்றும் நெருப்பு, மின்சாரத்தில் இயங்கக்கூடியது. கண்ணும் போயிடும், காதும் போயிடும், மூளையும் கெட்டுப்போகும், கண் பார்வை கூட மங்கி போயிடும், உள்ளமும் மங்கி போகும். இதில் உங்களுக்கு உயிரோட்டம் இல்லை, கொஞ்ச நேரத்தில் கடைச்சி போயிடும், வெளியில் போன உயிரோட்டம் இருக்கிறது. இறைவன் படைத்த படைப்புக்கும் உங்களுடைய படைப்புக்கும் உள்ள வித்தியாசம், கெட்ட நரகல் பாதை உங்களுடைய அறிவு, அவ்வளவு அறிவும் செருப்புக்கு கூட இணையாகாது. ஆனால் இறைவன் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் உயிரோட்டம் உள்ளது, அதனையே இறைவன் அடிக்கின்றான். அதற்கென ஒரு காலத்துணை இருக்கின்றது. ஒரு செடி அதற்கான காலத்துணை அடிய வேண்டும், புதிதாக படைப்பவன். ஒரு பொருள் உங்களை விட்டு தவறி போய்விட்டால் நீங்கள் அதற்காக வருத்தமடையக்கூடாது, அதற்காக துக்கமடையக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அதன் காரணம், அதன் பொருட்டு யாரையும் குற்றம் குறைகள் சொல்லக்கூடாது. காரணம், ஒவ்வொன்றுமே அடியக்கூடியவை தான். அதாவது அழிவதற்கு முன்பாக உங்களை விட்டும் தவறும், இது நன்மையா கெட்டதா? காரணம், அழியக்கூடியவற்றை என்றென்றும் இது எனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் நிச்சயமாக தங்களுடைய உணர்வை இழந்து விட்டார்கள், உணர்ச்சிகளின் பக்கம் சாய்ந்து விட்டார்கள். உணர்வோடு வாழும் பொழுது பிறப்பையும் மரணத்தையும் ஒரே மாதிரியாக பார்ப்போம். எப்பொழுது பிறக்கின்றார்களோ அப்பொழுதே இறக்கப் போகின்றார்கள் என்பது தெரியும். அந்த உணர்வோடு அவர்களை வளர்த்து வரும்பொழுது எந்த சமயத்தில் அவர்கள் இறந்தாலும் மனதை பாதிக்காது. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு இது எனக்கு 100 ஆண்டுகள் என்னோடு வாழும், பிறகு இது சம்பாதித்து என்னை காப்பாற்றும் என்ற அளவுக்கு அவர்களை சீராட்டி பாராட்டி வளர்க்கும் பொழுது, தவறும் பொழுது உலகமே அசமித்து விட்டது. அங்கிருந்து உங்களுக்கு நோய்கள் ஆரம்பமாகும். எப்பொழுது உங்களை விட்டும் தவறிப்போன ஒன்றுக்கு வருத்தமும் கவலையும் பெறுகின்றீர்களோ, அந்த பாதிப்பு இறுதி நாள் வரையிலும் அதனுடைய கஷ்டங்கள் தொடர்ந்து, எந்த விளைச்சல்களில் அது உங்களுக்கு விளையும் என்பது தெரியாது, அந்த கஷ்டங்கள் தொடரும். எந்த நேரத்திலும் மனதில் கவலையோ பயமோ கூடாது. துக்கங்கள், தவறிப்போன பல விஷயங்கள் என்னை பின்தொடர்ந்து துக்கங்களாக வரக்கூடாது. இந்த மூன்றிலிருந்தும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வது மூன்று காலத்திற்கும் பொருத்தமாக நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை அமைக்கும். துக்கம் என்பது நான் என் சென்ற காலத்தில் தவறிவிட்டதை பற்றிய அந்த துன்பமான நிகழ்ச்சிகள் என்னுடைய மனதை அலைக்கடிக்கின்றன, துக்கம். கவலை என்பது என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று இன்றைய நாளை பற்றிய கவலை. பயம் என்பது நாளைக்கு என்ன செய்யப்போகிறோம் தெரியவில்லை என்று. முக்காலத்தையும் உங்களுக்கு இறைவன் அறிவித்திருக்கின்றான். எவ்வளவோ நீங்கள் கற்றிருந்தாலும் சரி, மூன்று காலத்தையும் அறிவிக்கின்றான், நீங்கள் நாதி இல்லாதவர்கள் என்று. என் பக்கம் திரும்புங்கள். நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன் அழகான சுகமான விஷயங்களை, வீணுக்காக அல்ல, உண்மையை கொண்டு ஏற்றுக்கொள்ளுங்கள், என் பக்கம் திரும்புங்கள். எதனை நீங்கள் இன்று மறுக்கின்றீர்களோ அந்த சுகமான ஒரு உணர்வு, இறைவனிடத்தில் வந்த உணர்வு நாளைய வாழ்க்கைக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளின் ஆதாரம். அந்த நாள் வரும்பொழுது இன்று நீங்கள் நம்பிக்கை கொண்டது கருவாகி அது பிரசவமாகி வளர்ந்து மேலோங்கி அது முழுமையான தன்மை அடைந்து அங்கு உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையினுடைய காலத்தின் மாற்றம் என்னிடம் இருக்கின்றது. உங்கள் உள்ளத்தில் உள்ள ஒன்றை நீங்கள் இன்று மறுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாள் முழுமையான வளர்ச்சி பெற்று சுகமான வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த நிழல்களில் வாழக்கூடிய அந்த காலத்தை நீங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். மறந்தவர்களாக, மறுத்தவர்களாக இன்னும் கருத்துக்கள் வேறுபாடு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அறிவு ஒரு சாக்கடை என்பதை அறியுங்கள். பார்த்த பொருள்களை கொண்டுதான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். கடந்த கால நிகழ்ச்சிகளினுடைய கேள்விகள் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கேள்விப்பட்டதையும் பார்த்ததையும் கொண்டு நான் அனுமானித்துக் கொண்டு இது இது என்று நினைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சத்தியம் அவ்விதமாக அல்ல. கடந்த காலங்களில், இறந்த காலங்களில், துன்பங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், சிதைந்து கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்க்கை உங்களுக்காக புதுப்பிக்கப்பட வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இறைவன் புதிதாக உங்களை ஒவ்வொரு நாளும் படைத்துக் கொண்டிருக்கின்றான். படிப்பதை நிறுத்துங்கள், சிந்தனையை மேலோங்க செய்யுங்கள். கெட்டவற்றை நீங்கள் படிக்கின்றீர்கள், கெட்டதை தவிர கிடையாது. காலையில் எந்த சொன்னால் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களே, அது என்ன இருக்குது பாருங்கள். பொய்யும் புரட்டும் நயவஞ்சகமும் துரோகமும் கொண்டு இந்த பத்திரிகைகள் தங்களுடைய நலனுக்காக வேண்டி, அற்ப காசுகளுக்காக வேண்டி, மனிதர்களுடைய அமானுதத்தையே உன்னை நம்பி உனக்கு காசு கொடுத்து நீ உலக செய்திகளை உண்மையை கொண்டு எனக்கு கொண்டு வருவேன் கொடுத்தா அவ்வளவும் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான செய்திகளை மட்டுமே வாங்கிக்கொண்டு அவர்களிடம் இருந்து பணம் வாங்கி கொண்டு வாடக்கூடிய இந்த அற்ப பிராணிகளை நாம் காலையில் இருந்து படிக்கின்றோம். ஒரு செய்தி உங்களுக்குரிய செய்தி இருக்குமா என்று பாருங்கள். தனி மனதாக இருக்கக்கூடிய உங்களுக்கான செய்தி இருக்குமா என்று பாருங்கள். அதாவது உள்ளத்திற்கு பொருத்தமான ஏதாவது ஒரு செய்தி இருக்கட்டும். தரித்திரம் பிடித்த இந்த பத்திரிகையை காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் வந்து படிக்கும்போது இனிமேல் அந்த நாள் பூரா அந்த வீட்டு தரித்திரம் இல்லையா? பொய்யர்கள் புரட்டர்கள் என்று தெரிந்த பின்னரும், உண்மைக்கு விரோதிகள் கடவுளுக்கு பகிரங்கமான துறை என்று தெரிந்த பிறகு அவர்களுடைய பேச்சை நான் கேட்டுக்கொண்டிருப்பேன், படித்துக் கொண்டிருப்பேன், பார்த்து கொண்டிருப்பேன். எந்த அளவுக்கு நாம் இதில் சிக்கி சேர்ந்து கொண்டு பிறகு வெளியே வந்து இதை பற்றி கருத்துக்கள் பரிமாற்றம். இதில் எனக்கு பிடித்தது உங்களுக்கு பிடிக்கவில்லை, எனக்கு பிடித்தது உங்களுக்கு பிடிக்கவில்லை, என்னுடைய கட்சி உனக்கு பிடிக்கவில்லை. பகைமை போர் அவ்வளவும் மாறிவிட்டன. சொந்தத்தை விட்டுவிட்டாகிவிட்டது. ஊர்வலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்பினால் உள்ளம் உங்களுக்கு சொற்கோணமாக இருக்கும். உலகமே தேவையில்லை. உங்களுக்காக வேண்டி தனி உலகம் உங்களுக்காக படைக்கப்படும். வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே நீங்கள் வாழ்வீர்கள். அந்த வாழ்க்கை உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஒரு ஒரு சிறு துளி விருப்பமும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு துளி விருப்பமும் நிகழ இருக்கக்கூடிய நாளைய வாழ்க்கையினுடைய ஆச்சாரம். இன்று நீங்கள் கருக்கொள்கிறீர்கள், அதனை ஏற்றுக்கொண்டேன், என் இறைவனே என்று அவன் பக்கம் திரும்பியவர்களாக இருங்கள். அதில் உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. விரும்பி நம்பி ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு அந்த கால நீங்கள் அந்த நிழல்களில் வாழ்வதற்கு முன்பாக அது படைக்கப்பட்டு உறுதியாகி வளர்ந்து அதனுடைய தனித்தன்மை அடைந்து அதனுடைய பல பலன்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நீங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு விருப்பமும் அதனை நீங்கள் பொருள்களாக ஆக்கிக்கொண்டு பின்பக்கமாக உங்கள் அறிவின் பக்கமாக திரும்பிக் கொண்டு செல்கிறீர்கள். நான் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று. இதெல்லாம் வசதியா? இல்லை, அசதி. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த வசதிகளின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய ஆற்றலின் பக்கம் திரும்புவது உங்களுக்கு அயற்சியையும் சோர்வையும் ஏற்படுத்தும், அசதியை ஏற்படுத்திவிடும், விரக்தியை ஏற்படுத்திவிடும். இந்த சூழ்நிலைகள் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து விடுபட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். எனக்கு உங்களை பிடிக்கவில்லை என்றால் பிடிக்க வேண்டும் என்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றன, அதன் பக்கம் நான் செல்ல வேண்டும். பிடிக்கவில்லை என்பது தவறானது, அடகில்லாதது, அசுத்தமானது. அதற்காக காரணங்களை தேடிக்கொண்டு உங்களுடைய வெறுப்பை அதிகரித்துக் கொள்வதற்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். ஆனாலும் இதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய பகுதியாக இருக்கின்றது. ஒவ்வொருவரையும் பிடிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய உள்ளமும் அவர்களுடைய உள்ளமும் வேறு வேறானதல்ல. இன்னும் உள்ளத்தில் இன்றளவும் இறைவனுடைய வாக்குகள் எனக்கு வேண்டுமே என்று விரும்பக்கூடிய அந்த ஒன்று உங்களை அறியாமலேயே உங்களை உள்ளத்தில் இருப்பதன் காரணமாகத்தான் இன்று நாம் ஒவ்வொருவரும் ஓரளவுக்கு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நம்மை பிரித்த போதிலும், இந்து முஸ்லீம் வேறுபாடு கொண்டு பிரித்த போதிலும், அந்த உணர்வு ஒன்றுதான் இறைவன் அருளால் இன்னமும் சுமூகமான வாழ்க்கையில் மனிதர்களை, மக்களை, பொதுமக்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. பூசாரிகளும் பாதிரிமார்களும் முல்லாக்களும் இமாம்களும் அரசியல்வாதிகளும் பத்திரிகைகளும் எவ்வளவுதான் பிரித்தாள முயற்சித்தாலும் சரி, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் மாபெரும் இரையாற்றல். ஒருவருக்கொருவர் முகம் நோக்கி வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அங்கும் உள்ளம் இருக்கிறது, இங்கும் உள்ளம் இருக்கிறது. உள்ளம் ஒன்று தான். உள்ளம் என்பது இறைவனுடைய வாக்குகள் எப்பொழுது இருக்கின்றதோ அது உள்ளம். எப்பொழுது அது தடுமாறிவிட்டதோ மனம், மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனம் ஒரு குரங்கு என்று கூறுவார்கள், உள்ளம் ஒரு குரங்கு என்று கேள்விப்பட்டதில்லை. உள்ளம் தனித்தன்மையானது. உள்ளம் ஒரு கோவில் என்பதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். மனம் ஒரு குரங்கு என்பதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். மனம் அலைக்கடிக்கிறது என்று கேள்விப்பட்டிருப்போம். உள்ளம் அடைக்கிறது என்ற வார்த்தை வராது. காரணம், அது இறைவனுடைய சன்னிதானம். அங்குதான் உங்களுடைய இறைவன் உங்களிடம் தன்னுடைய ஆற்றலை விருப்பமாக உங்களுடைய மனதில் அமைத்து கொண்டிருக்கின்றான். உள்ளத்தையும் மனதையும் பிரித்து விடுங்கள். உள்ளத்திலிருந்து இறைவனுடைய ஆற்றல் அழகான விருப்பமான செய்தியாக உணர்வு மூலமாக உங்களுடைய உள்ளத்தில் மனதில் பதிவு செய்யப்படுகின்றது. இது உங்களுடைய தேவை என்று. இன்றைய தேவை அல்ல, நாளை வர இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளின் தேவை. பூமியிலோ உங்களிலோ நிகழும் நிகழ்ச்சிகள் அனைத்துமே அதனை இறைவன் உண்டாக்குவதற்கு முன்பாகவே உங்களுடைய தெளிவான உள்ளத்தில் அதனுடைய உணர்வாக பதிவு செய்யப்படாமல் இல்லை. அத்தியாயம் 57 வசனம் 22. பூமியிலோ உங்களிலோ நிகழும் எந்த நிகழ்வும் அதனை இறைவன் உண்டாக்குவதற்கு முன்பாகவே தெளிவாக அறிவிக்கப்படாமல் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் முன்பே அறிவிக்கப்பட்டுவிட்டன. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சூழ்நிலையில் இது வேண்டாம் என்று முன்பாகவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கவலையும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டது. நீங்கள் போகும் பாதை சரியில்லை என்பதை அறிவிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு கவலையும் புகட்டப்பட்டது. அந்த உணர்வுக்கு விரோதமாக போதன் காரணமாக விரோதமான சூழ்நிலையில் உருவாகி கொண்டிருக்கின்றன என்பதை பற்றிய கவலை அறிவிக்கப்படுகின்றது. உணர்வோடும் பயபக்தியோடும் வாடும்பொழுது சுகமான சூழ்நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்பதும் அமைதி என்ற அந்த உள்ளத்தின் சூழ்நிலை கொண்டு உங்களுக்கு நற்செய்தி கூறப்படுகின்றது. உள்ளத்தை விட்டுவிட்டு கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் திரும்பும் பொழுது நிச்சயமாக நாம் தடம் புரண்டு விட்டோம். சத்தியமாக சந்தேகமும் இல்லை. இனி உங்களை ஒட்ட வைப்பது கடினம். இருந்த போதிலும் இறைவனுக்கு இது லேசானது. இன்னமும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உள்ளத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். தன்னுடைய பேச்சை உங்களை நம்ப வைக்கின்றான். தன்னுடைய ஆற்றலை ஏற்றுக்கொள்ள செய்திருக்கின்றான். உள்ளத்தில் உங்களுக்கு அருபமான அந்த உணர்வானது சுகமாக வாழ வேண்டுமே, எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாதே என்ற அந்த உணர்வு இருக்கின்றது. ஆக உள்ளம் இருக்கும் காலமெல்லாம் நாம் நம்முடைய மனங்களை கொண்டு வேறுபட்டவர்களாக வாழ்ந்து நம்முடைய உயிரோட்டத்தை குறைத்து உள்ளத்தின் விளைச்சல்களாக இருக்கக்கூடிய அந்த மாபெரும் நிழல்களில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் இன்று நம்மை விட்டும் நீக்கிக் கொள்ள வேண்டாம். இப்பொழுது உங்களுக்கு கூறுங்கள், என்ன கஷ்டம் உங்களிடம் இருக்கிறது என்று கூறுங்கள். என்ன நன்மை உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுதும் உங்களுக்காக அது உணர்த்தப்படாமல் இருக்கிறது என்பதை கூறுங்கள். அவ்வளவு பேருக்கும் கஷ்டம் இருக்கின்றது. நாளைய வாழ்க்கை பற்றிய கவலைகள், பாதையை மாறிவிட்டதை அறிவிக்கக்கூடிய கவலைகள் இருக்கின்றன. சத்தியம்தான், உங்களை விட்டும் எல்லாம் தவறும், நீங்களும் தவறுவீர்கள், அனைத்தும் தவறும். இறைவன் ஆற்றல் ஒன்றை தவிர, அவன் வாக்கு ஒன்றை தவிர. நிகழ்ந்துவிட்ட துக்கங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அதை நான் விடுபோனாக இல்லை, அதை நான் பூஜித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையோ நாளைக்கு என்று இருக்கும் பொழுது நாளை நெருங்கிக் கொண்டிருக்க நான் பின்னோக்கி இருக்கின்றேன். என்னுடைய கடந்த கால துன்பங்களில், துயரங்களில், நஷ்டங்களிலும், வேதனைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இது நமக்கு ஆகுமானதா? நாளைய வாழ்க்கையை நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் நகர்கிறேனோ இல்லையோ, நேரம் என்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இரவும் பகலும் என்னை சுற்றி கொண்டிருக்கின்றதா? நான் இரவு பகலை சுற்றி கொண்டிருக்கின்றேனா? அது சுற்றி கொண்டிருக்கின்றது எனக்காக. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்னுடைய காலம் என்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் காலத்தை முன்னோக்குங்கள். நீங்களும் பின்னோக்கி கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று நடந்த நிகழ்ச்சி, முந்தா நாள் நடந்த நிகழ்ச்சி, எனக்கும் உங்களுக்கும் பகை, ஊருலகம் கற்றுக் கொடுத்த பகை, இன்றளவும் அதை தூபம் பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் பகைவர்களாக வாட வேண்டும் என்று நாம் அதன் பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பின்பற்ற வேண்டும். அவன் மனிதனாக இருக்கும் வரையில் எப்பொழுது மனிதன் கருத்துக்களில் மாறுபட்டானோ நிச்சயமாக அவனுக்கும் நமக்கும் தொடர்பு கிடையாது. நான் வேறு மனிதன் என்று கூறும்பொழுது நிச்சயமாக அவன் மனித சமுதாயத்திலிருந்து இறங்கி ஏதோ ஒரு மிருக ஜென்மமாக ஆகிவிட்டான். அவ்வளோதான். இன்று நாம் மிருகங்களைப் போல்தான் அடித்துக் கொண்டிருக்கின்றோம், மனுஷங்களைப் போல் வாழ்ந்துட்டுருக்கிறோமா? காட்டு மிருகங்களைப் போல் ஒன்றொன்று மீது மோதிக்கொண்டிருக்கின்றோம். மோதவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அரசியல்வாதிகள். எப்படி நாம் இந்த பத்திரிகைகளை படிக்கும் வரையில் உருப்பிட மாட்டோமோ அதே போன்றி உள்ளத்திலிருந்து இந்த புறக்கண்களால் பார்க்கக்கூடிய பொருள்களெல்லாம் அனுமானித்து கொண்டு கற்பனை செய்து கொண்டு கருத்துக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இந்த புறம்போக்கு கண்களை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டும் விலகி அகக்கண் கொண்டு வாழக்கூடிய அந்த உள்ளத்தின் பக்கம் திரும்பக்கூடிய மாபெரும் ஆற்றலை இன்று நாம் நமக்காக உறுதி செய்ய வேண்டும். என் இறைவனே, உன்னை தவிர கதி இல்லை. நீ எனக்கு நல்லறிவு கொடுத்தால் தவிர எனக்கு எந்த அறிவும் இல்லை. பிடிக்காது என்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கும், உண்மைதான் இருக்கிறது. ஆனால் பிரிக்க வேண்டும் என்று உங்களுடைய மனதை திருப்புங்கள். அவர்கள் மனிதர்கள், நான் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் வாழ வைக்கவில்லை. உங்களுடைய மிருகருடைய வெறுப்பின் காரணமாக அவர்களை அடித்துவிடுவீர்கள். அழிய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் நான் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் இன்னும் அறியக்கூடிய உள்ளம் அங்கிருக்கின்றது. என்னுடைய வாக்குகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள், அவர்கள் அறிந்தோ அறியாமலோ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதற்கான சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலைகளாக இருக்கின்றன, அவர்கள் அதில் வாழ்ந்தாக வேண்டும். நீங்களோ அவர்களை அழித்துடன் நடக்கின்றீர்கள். இப்பொழுதுதான் முதல் முறையாக இறைவனுடைய வருத்தம் உங்கள் மீது ஆரம்பமாகின்றது, கவலையை கொண்டு வருகின்றான். அவன் கோபம் ஏற்படும் பொழுது உங்களை முடித்து விடுகின்றான். துக்கங்களில் ஆக்கி, வாழ்நாள் முழுமைக்கும் வேதனைகளிலும் ஆக்கி, உடல் வேதனைகளிலும் ஆக்கி, மன வேதனைகளிலும் உடல் வேதனைகளிலும் ஆக்கி, இழிவுபட்டவர்களாக உங்களுக்காக விதிக்கப்பட்ட காலம் முடியும் வரையில் வாழ வைத்து விடுவான். அந்த வாழ்க்கை வேண்டாம். எனக்கான கவலைக்கு காரணம், இறைவன் யாரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றானோ அவர்களை எனக்கு பிடிக்கவில்லை, அவர்கள் வாழ்வது எனக்கு பிடிக்கவில்லை. அப்படியென்றால் நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன், நான் வாழ வைப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை. உங்களுடைய கருத்துக்கள் சத்தியத்தோட உயர்வானது, என்னுடைய தீர்ப்புக்கு உங்களுடைய தீர்ப்பு மேலோங்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். கவலைக்குரிய பாதை உங்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது. அந்த இலக்கை அடைவதற்கு முன்பாக கவலையிலிருந்து மீளுங்கள். உள்ளத்தின் பக்கம் யார் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கின்றதோ, யார் மீது உங்களுக்கு கோபம் இருக்கின்றதோ, தயவு செய்து அதை நீக்கிக் கொள்ளுங்கள். அவன் நன்றாக இருக்கின்றான் என்று சம்பந்தமில்லாமல் ஒருவனை பற்றி பொறாமைப்படும் பொழுது அவனுடைய நற்குணங்களின் காரணமாக, உள்ளத்தை நம்பியதன் காரணமாக குணங்கள் மாறுகின்றன, நல்ல குணங்களாக. அறிவை நம்பும் பொழுது குணங்கள் மீறுகின்றன, கெட்ட குணங்களாக வரம்பு மீறுகின்றன. அறிவை நம்புவோருக்கு கவலைக்குரிய அந்த உள்ளம் மாற்றப்பட்டுவிட்டது. சத்தியத்தை நம்புபவர்களுக்கு மாபெரும் ஆற்றலுக்குரிய அந்த பாதை அவர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டுவிட்டது. இனி நிகழ வேண்டியது நிகழ்ந்தே தீரும். சத்தியத்தின் பாதையில் நிகழ வேண்டிய அந்த மாபெரும் ஆற்றலை இன்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் கொள்ளுங்கள். ஒருபோதும் ஒரு கணம் கூட உங்களுடைய அகக்கண் புறக்கண் பக்கம் திரும்பிட வேண்டாம், புறம்போக்கு கண்களின் பக்கம் திரும்பிட வேண்டாம். அதை பார்க்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அழகாக இருக்கிறது, அதை பார்க்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வெறுப்பாக இருக்கிறது, ஒரு காலம் கிடையாது. உள்ளம் கூற வேண்டும், அந்த உள்ளத்தில் சத்தியம் கூற வேண்டும். மனிதர்களை விரும்ப முடியாது என்று கூறும்பொழுது இந்த உள்ளம் இருக்க வேண்டும். மனிதர்களை விரும்ப வேண்டும் என்று கூறும்பொழுது இந்த உள்ளம் ஆமோதிக்க வேண்டும். மனிதர்களிடம் நீங்கள் அன்போடு இருக்க வேண்டும். உங்களுக்கான நற்செய்தி, நிச்சயமாக இறைவனிடமிருந்து நற்செய்தி உங்களுக்கு வந்திருக்கின்றது. நீங்கள் ஒருவருக்கொருவர் நற்செய்தி கூறுங்கள். என்ன நற்செய்தி? கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், அவ்வளவுதான். எதற்காக கவலை? இறைவனை நம்புகின்றேன் என்று கூறுகின்றீர்களே, இறைவனை நம்புவதற்கு உண்மையாக கொஞ்சம் பிரயத்தனம் மேற்கொண்டால் ஏன் கவலை வரப்போகின்றது? இறைவனை நம்புகின்றேன் என்று கூறிக்கொண்டு பூசாரிகள் நம்பிதான் வந்த உடனே தானே இவ்வளவும். கடவுளை நம்புகின்றேன் என்று கூறி பூசாரிகளை அங்கு சென்று நீங்கள் எனக்காக வேண்டுங்கள் என்று. அப்படியென்றால் உங்களோடு பிறந்த நாள் முதலாக உணர்வாக உங்களுக்கு அறிவித்துக்கொண்டு அவ்வளவு நெருக்கமாக தொடர்பு கொண்டிருக்கூடிய அந்த இறைவன் யார்? இதைவற்றி வெளியேற்றினார்கள் பூசாரிகள். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய நற்செய்திகளுக்கு நீங்கள் இடமளிக்க வேண்டும். பாதுகாப்பது அதுதான். நீங்கள் ஒருவருக்கொருவர் நற்செய்தி சொல்லிக் கொள்ளுங்கள். கவலையும் பயமும் வேண்டாம் என்று. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் விஷஸ், இதெல்லாம் பசப்பு வார்த்தைகள். குட் மார்னிங், குட் நைட், ஒரு காலம் அது உங்களுக்கு உதவாது. கவலையும் பயமும் இறைவன் அன்பை கொண்டு நீக்கிக் கொள்ளுங்கள். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி புரிக்கொண்டிருங்கள். மறந்துவிட்ட உண்மையின் பக்கம் அவர்களை திருப்புங்கள். மறத்து போய்விட்டது, அது இல்லாமல் ஆவதற்கு முன்பாக இன்று திருப்புங்கள். இன்று நான் ஒரு துன்பமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நோய் நொடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இந்த நோய் நொடிகள் உங்களுக்கு ஏற்பட வேண்டாம் என்று பல காலங்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு இறைவன் அறிவித்திருக்கின்றான். எப்பொழுது என்றால் மற்றவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கும்பொழுது இது அவர்களுக்குரிய கூலி, அவர்கள் செயலுக்குரிய கூலி. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், இது வேண்டாம் என்று அறிவிக்கின்றேன். நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டது, உங்களுக்கு சமீபமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்ல சகனம் கெட்ட சகனம் என்று கூறுவீர்கள், கெட்டது நிகழ்ந்து விட்டால் எனக்கு கெட்ட சகனம் என்று கூறுவீர்கள். அது இறப்புக்கு மட்டும்தானோ, ஒருவர் துன்பப்படும் பொழுது அது எனக்கு கெட்ட சகுனம், எனக்கு நான் திருந்த வேண்டும் என்ற பயத்தை ஏன் ஏற்படுத்தவில்லை? அது துக்கமாக அமையும் வரையில் நல்லெண்ணம் நமக்கு வராது. எனக்கு ஒருவரை பிடிக்காது, நெருக்கமான ஒருவரை பிடிக்காது, அப்பாவை அம்மாவை பிடிக்காது. இறந்து போன பிறகு எல்லா நன்மைகளும் உங்களை தொடர்ந்து வரும், உங்களை துக்கத்தில் ஆழ்த்தும். அதற்கு முன்பாக அது நல்லெண்ணம் கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்களை உங்களோடு வாழ வைத்திருப்பான். அப்படி அவர்கள் காலம் முடியக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, துக்கங்கள் தொடராமல் உங்களுடைய சுகமான மனநிலையை அவன் பாதுகாத்திருப்பான். என்னுடைய துக்கங்கள் என்னிடம் இருக்கும் வரையில் சாபக்கேடு, சாபக்கேடு. இறைவனே, அந்த துக்கத்தை முதலில் நீக்குங்கள். கடந்த காலத்தில் செய்த அந்த பாவங்களை விட்டு விலக வேண்டியதற்காக வேண்டி துக்கங்கள் வேண்டாம், என் பாவங்களை மன்னிப்பாயாக. கடந்த காலத்தில் நான் செய்த பாவங்களுக்கு என்னுடைய துக்கங்கள் தொடர்கின்றன. அந்த துக்கங்கள் இருக்கும் வரையில் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. என் இறைவனே, இந்த துக்கம் சம்பந்தமாக என் பாவத்தை மன்னித்துள்வாயாக. துக்கம் என்பது இறந்த செய்திகள் என்னை தொடர்ந்து வருகின்றன. நிகழ்காலத்தில் கடந்த காலத்தினுடைய துக்கங்கள் தொடர்கின்றன, துக்கம் கூடாது. அந்த துக்கம் எப்பொழுது மாறுகின்றதோ, கடந்த காலத்தில் நான் செய்த என்னுடைய பாவங்கள் நீக்கப்பட்டுவிட்டன. ஆகவே நோயின் பெரும்பகுதி என்னை விட்டு நீங்குகின்றது என்று. அத்துடன் மனிதர்களுடைய கருத்துக்களையும் மனிதர்களுடைய பேச்சுக்களையும் நான் என்று நிராகரிக்கின்றேன். நிராகரிக்க வேண்டும், சத்தியமாக அது கூடாது. இப்பொழுது கடந்த கால நிகழ்ச்சிகள் அவ்வளவு பேரும் என்னை மறக்கின்றார்கள். நான் தனித்து நிற்கின்றேன் என் இறைவனோடு, இறை உணர்வோடு. என் உள்ளம் இப்பொழுது தூய்மை அடைகின்றது, இன்னும் உறுதிபெறுகின்றது. இன்னும் இறைவனுடைய வாக்குகளின் நிறைய நான் கிரகிக்க ஆரம்பிக்கின்றேன். இந்த வாக்குகளின் மீது சத்தியமாக என் இறைவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எந்த நிலைக்கு நீங்கள் அழகி கொண்டிருக்கின்றீர்கள் என்று. துக்கங்கள் இருக்கக்கூடாது. உங்களுடைய சென்டிமெண்ட் நான் டச் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். வீடுகளில் இறந்தவர்களுடைய ஃபோட்டோக்களை வைத்திருப்போம், பூசார்கள் கற்றுக் கொடுத்தது. அதனை பார்த்து பார்த்து நான் துக்கமடைய வேண்டும் என்று. உங்களுடைய கடந்த கால நிகழ்ச்சிகளில் நீங்கள் புளித்து போயிருக்கக்கூடிய உங்களுடைய வீடியோக்கள், உங்களுடைய செரிமனி, உங்களுடைய கல்யாண ஃபோட்டோக்கள், ஆல்பங்கள் வைத்துக்கொண்டு நான் எப்படி இருந்தேன் பாருங்கள் என்று. இப்போ எப்படி இருக்கிறேன் பார்க்குறத விட்டுட்டு, நாளைக்கு எப்படி இருக்கேன்னு நினைக்கிறத விட்டுட்டு, நேற்று எப்படி இருந்தேன் பாருங்கள் ஏன்னு சொன்னால், இன்றைக்கி நான் நல்லா இல்லை, நாளைக்கு நல்லா இருக்க மாட்டேன். கடந்த கால துக்கங்களிலும் கடந்த கால சுக அனுபவங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நாம் ஒன்று துக்கத்தில் ஆகிவிட்டோம் அல்லது போதையில் ஆகிவிட்டோம். உங்களுக்கு எஞ்சியிருப்பது நாளைய வாழ்க்கை. ஊர் உலகத்தை பின்பற்றாதீர்கள். உங்களுடைய செல்ஃபோன்களில் இருக்கக்கூடிய அவ்வளவு ஃபோட்டோக்களையும் அடியுங்கள். நாளைய வாழ்க்கையினுடைய அழகான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சுகமான அனுபவம் எங்கு உங்களுக்காக காத்திருக்கின்றது. அது எப்படி விடியும், எப்படி மலரும், எந்த அளவுக்கு நிழல்கள், எந்த அளவுக்கு உயிரோட்டம் என்பதை மிகைப்படுத்துவதும் இன்னும் உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குவதும் இறைவனிடம் இருக்கின்றது. உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அவனைத் தவிர கதி இல்லை நாளைய வாழ்க்கைக்கு என்ற அந்த உண்மையின் பக்கம் திரும்புங்கள். நாம் பதர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய அறிவை நம்பிக்கொண்டிருக்கும் வரையில் நாம் சாம்பல் மண்ணாகிவிட்டோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்றே நாம் இறந்துவிட்டோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நமக்காக காத்திருப்பது, நாம் சேகரித்து வைத்துக் கொண்டிருப்பது நேற்று வரையில் இருக்கக்கூடிய அந்த அறிவைத்தான் நாளைக்கு உபயோகப்படுத்துகின்றோம். கடந்த காலத்தை எதிர்காலத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அந்த துன்பங்கள் தான் மீண்டும் தொடர இருக்கின்றது. தவறிப்போன ஒன்றும் தொடரும், துக்கமாக இருக்கக்கூடியதும் கவலைகளாக தொடரும், நாளை வரக்கூடிய பயமும் பிடித்துக்கொள்ளும். முக்காலத்தும் நாம் நரக வேதனைகள் ஆகக்கூடிய சூழ்நிலை ஆகும் பொழுது, நம்முடைய மரணம் தொடரும் பொழுது அது துர்மரணமாக அமையும். கவலையும் பயமும் துக்கமும் நீக்கப்பட்டு அமைதியும் நிம்மதியும் கொண்டு நிலையை புரிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். அதுதான் மாபெரும் வெற்றி. இயற்கையில் நாம் அடையக்கூடிய மகத்தான பெரும் பாக்கியம், மன நிம்மதியோடும் அமைதியோடும். கடந்த காலத்தினுடைய துன்பங்கள், துக்கங்கள், இன்றைய காலத்தினுடைய கவலைகள், நாளை வாழ்க்கை பற்றிய பயம், இந்த மூன்றும் நீக்கப்பட்டு மூன்றுக்கும் ஒரே அழகான உணர்வாக அமைதி, சமாதானம், நிம்மதி. இதை கொண்டு நான் மரணிப்பது நான் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மாபெரும் பாக்கியமாக கருத வேண்டும். அதுதான் மகத்தான பெரும் வெற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்தமைக்கு. என்னுடைய இறைவன் எனக்கு அறிவித்திருக்கக்கூடிய அந்த செய்தி உங்களுக்கு பகிரப்படுகின்றது. இன்று முதலாக கவலை நீக்கப்பட்டுவிட்டால் இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நோய்களில் பல அதனுடைய ஸ்திரத்தன்மையை இழக்கின்றன. இன்று நாம் பயத்தையும் நீக்கும் பொழுது என்னுடைய நோயினுடைய முடிவு, அடிப்படை முடிவு, அடித்தளமாக நான் கருத்தி வைத்திருக்கின்றேனே, இங்குதான் சென்று முடியும், இப்படித்தான் முடியும், நான் நோய்வாய்ப்படுத்தான் சாவேன் என்று நீக்கப்பட்டு விட்டது. கவலை துன்பங்களோடு வாழ வேண்டியிருக்கின்றது, துக்கங்கள் அந்த துன்பங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மூன்றும் நீங்கும் பொழுது என்னுடைய நோய் நீங்குகிறது. அது கேன்சர் ஆகட்டும் அல்லது இந்த மக்கள் கூறக்கூடிய எந்த விதமான நோயாகட்டும், அங்கு நோய்கள் இல்லை. என் அறிவை நான் நீக்கிக் கொண்டேன். அழிவுக்கான பாதை பத்திரிகைகள் படிப்பது. என்னுடைய துன்பம் மட்டுமல்லாமல் ஊடகத்தினுடைய செய்திகளை எல்லாம் ஒருவருக்கொருவர் விரோதமாக பார்க்கக்கூடிய அந்த செய்திகளை தாங்கியிருக்கக்கூடிய இந்த தரித்திரம் என் வீடுகளுக்குள் நுழையக்கூடாது. தொடர்ச்சி போடுறதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க, அந்த பேப்பர் லேசான காசுக்கு கிடைக்கும். படித்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அதையே பற்றி பேசி கொண்டிருக்கூடிய அந்த தரித்திரம் வேண்டாம். உள்ளத்தினை கிடக்கக்கூடிய அந்த மாபெரும் இறை ஆற்றல் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அவனை தவிர கதி இல்லை என்பதுதான் உங்களுடைய கடவுளுடைய பெயர். நீங்கள் 1000 பேர் வைத்துக் கொண்டிருக்கலாம், அவனை தவிர கதி இல்லை என்ற அந்த தூய்மையான உணர்வு வேண்டும். நான் என்னை வாழ வைப்பேன், இவன் என்னை வாழ வைப்பான், என் அறிவு என்னை வாழ வைக்கும். நிச்சயமாக இந்த மூன்றும் கிடையாது. உங்களுடைய உணர்வுக்கு உங்களை படைத்தவன் ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து உங்களை படைத்தான். அது கர்ப்பப்பையாகட்டும் சினைப்பையாகட்டும், அதற்கு முன்பாக வெற்றிடம், பிறகு 14 வருடங்களுக்கு பிறகு கரு முட்டை உருவாகின்றது. ஆண்களுக்கான விதைப்பைகள் வெற்றிடம், 16 பின்னர் அங்கு ஒரு கருவாக உருவாகின்றது. நீங்கள் உருவாகின்றீர்கள், நீங்கள் உங்களை படைக்கவில்லை. நிச்சயமாக ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உங்களை படைத்தான். கண், காது, மூக்கு, வாய் வைத்த பிறகு நான் பார்த்துக் கொள்வேன் என்று கூறுகின்றீர்கள். நிச்சயமாக உள்ளம் என்று ஒன்று இருக்கின்றது, அங்கு விதைக்கின்றான். சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அதற்கும் என்னை நம்புங்கள், அது வெற்றிடம் இல்லை. ஆற்றல் மிக்க பொக்கிஷம், பெட்டகம், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நன்மையும் உங்களிடமிருந்து அல்ல, நன்மை என்பது பார்க்கக்கூடிய பொருள் அல்ல, ஆகவே உங்களிடம் இல்லை. இன்று நான் எதனை ஏற்றுக்கொண்டேனோ அதனை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் உள்ளத்தில். இனி நீங்கள் என்ன செய்ய இருக்கின்றீர்கள் என்பதை கவனிக்கின்றான். இன்று உங்களுடைய சத்தியத்தின் பக்கமும் சுகத்தின் பக்கமும் திரும்புகின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்று முதலாக மாறுகின்றது. நீங்கள் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் முறையில் உங்களுடைய சுகம் உங்களுக்கு இல்லை. நான் மனிதனாக வாழ வேண்டும், உள்ளம் சார்ந்த மனிதனாக வாழ வேண்டும், உண்மையோடு கூடிய மனிதனாக வாழ வேண்டும், இறை உணர்வுகளோடு வாழ வேண்டும், மனிதர்களுக்கு நன்மையை விரும்பி வாழ வேண்டும், என் இறைவன் எனக்கு துணை செய்ய வேண்டும், நேற்றைய இன்றைய நாளைய பாவங்களிலிருந்து நீக்க வேண்டும், துன்பங்கள் கவலை என்னுடைய பயம் இந்த மூன்றும் நீக்கப்பட வேண்டும், அங்கு அமைதியும் நிம்மதியும் குடிகொள்ளும். இது வாழ்க்கையின் ஆரம்பம். இன்று முதலாக இந்த எண்ணத்தை கொண்டு நீங்கள் ஒருவருக்கு கவலை வேண்டாம் என்று கூறும்பொழுது அவருடைய துன்பங்கள் நீங்குவதை பாருங்கள். இது இறை வழி மருத்துவம். இந்த துன்பங்கள் நீக்கப்படாமல், தூய்மை அடையாமல் நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும், உங்களுடைய கருத்தை கூறுகின்றீர்கள், அது உண்மையாக இருந்தாலும், கருத்துக்கள் என்ற அளவுக்கு அது இறங்கிவிட்டது, அது உயிரோட்டம் இல்லை. அழகான வார்த்தை தான், உயிரோட்டம் இல்லை. ஆகவே நீங்கள் எவ்வளோதான் அவர்களுக்கு சொன்னாலும் அது குணமாகாது. இறைவனுடைய மருத்துவத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை தூய்மையாக்குங்கள், உள்ளத்தின் பக்கம் சார்ந்திருங்கள். மனம் உள்ளத்தை தீண்டாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மனதில் உங்களுடைய நேற்றை அறிவு என்ற குப்பை தொட்டி இருக்கின்றது. உங்களுடைய படிப்பறிவு என்ற அந்த கெட்ட வார்த்தை அங்கே இருக்கின்றது. உங்களுடைய தீமர், நான் என் படிப்பை கொண்டு பார்த்துக்கொள்வேன் என்ற அந்த அகம்பாவம் இருக்கின்றது. எதுவுமே உள்ளத்திற்கு பொருந்து வராது. இன்று நான் என் வாழ்க்கையை இறை வழி வாழ்க்கையாக, மருத்துவம் தீண்டாத அழகான வாழ்க்கையாக இன்று முதலாக ஆரம்பிக்கின்றேன். என் இறைவன் எனக்கு போதுமானவன்.